தவறுவது மனித இயல்பு என்று சொல்லுகிறோம். இது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு கூற்று. தவறு செய்யாத மனிதநிலை என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது. அப்படியானால் நாம் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்வதில் அல்லது ஒத்துக்கொள்வதில் எந்த தயக்கமுமே இருக்கக்கூடாது. இதுதான் நியாயம். அன்பார்ந்தவர்களே, இது சிந்தனைக்கு மட்டுமே சரியான ஒரு கூற்று. நமது அன்றாட வாழ்வில் நடப்பது எல்லாமே இதற்கு நேர் எதிரானது. நாம் செய்கின்ற தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதோடு மறைக்க நினைக்கிறோம். பிறர் பார்வையில் நாம் நல்லவர்களாக நீதிமான்களாக நிலைத்து நிற்க ஆசைப்படுகிறோம். இந்த மனநிலை தவறு என திருப்பாடல் 32 நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று சிந்திக்கின்ற திருப்பாடல் 32. இது ஒரு அருமையான திருப்பாடல். நாம் செய்த தவறை ஒட்டுக்கொண்டு மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு இறை இரக்கத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ நம்மை அழைக்கின்ற ஒரு திருப்பாடல்.
குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைத்தானே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார்.
தவறுவது மனித இயல்பு என்று சொல்லுகிறோம். அப்படியானால் நாம் செய்த தவறை ஒத்துக்கொள்வதில் அல்லது ஏற்றுக்கொள்வதில் எந்தவித தயக்கமும் இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே சொன்னேன். ஆனால் நாம் தவறை மறைக்கத்தான் நினைக்கிறோம். அப்படி நாம் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் மறைக்க நினைப்பதற்கான காரணம் என்ன அன்பர்களே? நான் இந்த தவறை செய்தேன் என்று பிறர் அறிந்தால் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இவர் நல்லவர் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் நான் செய்த தவறை தெரிந்து கொண்ட பிறகு என்னை நல்லவன் என்று நினைப்பார்களா? எனவே பிறர் முன்னிலையிலே என்னுடைய நன்மதிப்பு கெட்டுவிடும் என்பதற்காகத்தான் நாம் எல்லா சமயங்களிலுமே நாம் செய்த தவறுகளை மறைக்க நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது பார்வையில் தவறே செய்யாதவர்கள் மட்டும்தான் நல்லவர் நீதிமான். ஆனால் இறைவனுடைய பார்வையில் செய்த தவற்றை ஒத்துக்கொண்டு மறைக்காமல் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று மீண்டுமாக மகிழ்ச்சியான வாழ்வில் நுழைபவர்தான் நல்லவர் நீதிமான். இதைத்தான் திருப்பாடல் 32:5 இவ்வாறு சொல்லுகிறது.
என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர்.
நமது நற்பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே நாம் நம்முடைய தவறுகளை மறைக்க நினைக்கிறோம். இவ்வாறு நாம் செய்த குற்றங்களை தவறுகளை மறைப்பதால் வரும் விளைவுகள் என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? முதலாவதாக, குற்ற உணர்ச்சி. நாம் செய்த தவறு பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிறு வயதிலிருந்தே இறைவனின் கட்டளைகள் மற்றும் அறநெறி கூறுகளோடு வளர்க்கப்பட்ட நமது மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் நாம் அதை மறந்து விடுகிறோம். நம் செயல்களை சரி தவறு என்று பிறர் மதிப்பிட்டு கூறுகிறார்களோ இல்லையோ, நமது மனசாட்சி கண்டிப்பாக நமக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறது. நாம் செய்த தவறுகளை நமது மனசாட்சி நமக்கு சுட்டி காண்பித்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை பல சமயங்களிலே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி தன்னுடைய சிறு வயதிலே தான் செய்த ஒரு தவறை யாரிடமும் சொல்லாமல் மறைத்துவிட்டார். ஆனால் இப்பொழுது அவருக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இப்பொழுதும் கூட அவர் சிறு வயதிலே செய்த தவறு அவ்வப்போது அவரது நினைவிற்கு வந்து அவரை வேதனைப்படுத்துவதாக சொன்னார். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நான் எனது வாழ்க்கையில் நிம்மதி இழந்து வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, உண்மைதான். நமது குற்ற உணர்ச்சி நம்மை சிறிதளவேனும் வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. தவறு செய்து அதை மறைத்தவர்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் செய்கின்ற தவறுகளை மறைக்கின்ற போது நமது குற்ற உணர்ச்சி நமது மனதை நமது நிம்மதியை கெடுக்கின்றது என்று சொன்னேன். ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் அதற்கும் ஒருபடி மேலே சென்று நாம் செய்கின்ற குற்றங்களை மறைக்கின்ற போது அது நமது உடலுக்கும் ஊறு விளைவிக்கின்றது என்பதை தனது அனுபவத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். திருப்பாடல் 32 மூன்றாவது சொற்றொடர்.
என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின.
மூன்றாவதாக நான் சொல்ல நினைக்கின்ற கருத்து, நாம் செய்கின்ற தவறுகளை மறைக்கின்ற போது நாம் செய்யப்போகின்ற தவறுக்கு அடித்தளமிடுகிறோம். இதற்கு சரியான உதாரணம் தாவீது மன்னன். பெத்சபாவை அநீதியாக தனதாக்கிக் கொண்டார். அது அவர் செய்த முதல் தவறு. அதை அவர் மறைப்பதற்கு போர்க்களத்திலிருந்து பெத்சபாவின் கணவனான உரியாவை வீட்டிற்கு அனுப்புகிறார். ஆனால் அவன் வீட்டிலே உறங்க மறுத்து மீண்டுமாக போர்க்களத்திற்கு செல்கிறான். எனவே வேறு வழியில்லாமல் போர்க்களத்தின் மத்தியிலே அவனை அனுப்பி கொலை செய்கிறார். இது அவர் செய்கின்ற இரண்டாவது தவறு. தான் செய்த முதல் தவற்றை மறைத்ததன் வழியாக இரண்டாவது தவறுக்கு அவர் அடித்தளமிட்டார். இது ஒரு உதாரணம்தான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் செய்த ஒரு தவறை மறைக்க பல தவறுகளை செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தருணங்களில் மட்டுமல்ல, அவை நினைவுக்கு வருகின்ற தருணங்களிலெல்லாம் நாம் உண்மையாகவே நிம்மதி இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடலின் வழியாக இந்த நிம்மதி இழந்த நிலைக்கு ஒரு விடிவை சொல்லுகிறார். நாம் செய்த தவறை மறைப்பதற்கு பதிலாக ஏற்றுக்கொண்டு, மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு இறைவனுடைய மன்னிப்பை பெற்று மீண்டுமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை தனது வாழ்வு அனுபவத்தின் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்.
மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.
இதுவரை நாம் செய்த தவறுகளை மறைத்தால் வரும் விளைவுகள் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோம். இனி அவற்றை மறைக்காமல் அறிக்கையிடும் போது வருகின்ற பலன்கள் என்ன என்பதை பற்றி சிந்திப்போமா? நாம் செய்த தவறுகளை நாம் மறைக்கும் போது அவை நம் மனதிலே அப்படியே தங்கிவிடுகின்றன. நமது இதயம் கனத்த இதயமாக மாறிவிடுகின்றது. கனத்த இதயம் நமது உடல், மனது என இரண்டையுமே பாதிக்கிறது என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். அவற்றை இறக்கி வைத்துவிட்டால், அறிக்கையிட்டுவிட்டால் நமது இதயமும் லேசான இதயமாக மாறுகின்றது. அந்த இதயத்திலே நிம்மதி பிறக்கின்றது. நமது தவறுகளை அறிக்கையிடுவதால் வருகின்ற நன்மைகளிலே நான் இரண்டாவதாக சொல்ல நினைப்பது, நாம் இழந்த மகிழ்ச்சியை மீண்டுமாக பெறுகிறோம். இதற்கு அருமையான ஒரு உதாரணம் ஊதாரி மைந்தன் ஓமை. உங்களை இளைய மகனுடைய இடத்திலே வைத்து பாருங்கள். நீங்கள் இளைய மகனைப் போன்று எல்லா செல்வங்களையும் தவறான பாதையில் வாழ்ந்து அழித்துவிட்டு திரும்பி வருகின்ற போது, உங்கள் தந்தை உங்கள் தவறுகளை கண்ணோக்காமல் நீங்கள் தொலைவில் வரும்போதே ஓடி வந்து கட்டி தழுவி என் மகன் எனக்கு கிடைத்து விட்டான் என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி அல்லவா இருக்கும்? ஏன் இப்படியெல்லாம் செய்தாய் என எதுவுமே கேட்காமல் வாயென அரவணைத்து மோதிரம் புத்தாடைகளை கொடுக்கும் போதும், அதை நீங்கள் வாங்கும் போதும் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பதை எந்த வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியும்?
வாடி வரும் என்னை தந்தையும் காண்பார், ஓடி வந்து நான் அணைத்து கொள்வார். மாண்டே நான் என்று எண்ணிய தந்தை மீண்டேன் கொண்டாடி மகிழ்வார், மீண்டேன் என்றேதான் கொண்டாடி மகிழ்வார்.
இந்த மகிழ்ச்சியை பெற வேண்டுமென்றால் நாம் செய்த தவறுகளை குற்றங்களை அறிக்கையிட்டு மறைக்காமல் இறை இரக்கத்தை பெற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நவீன யுகத்திலே ஒப்புரவு அருட்சாதனம் என்பது கத்தோலிக்க திருச்சபை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை. பிறருக்கு செவிமடுப்பது என்பதே மிகவும் குறைந்து வருகின்ற இந்த காலத்திலே பிறருடைய பாவங்களை கேட்டு அதனின்று அவர்கள் வெளிவருவதற்கு வழிவகைகளை சொல்லிக் கொடுத்து இறைவனின் பிரதிநிதியாக இருந்து பாவங்களை மன்னித்து இறை அருளை பெற்றுத்தருவது கத்தோலிக்க திருச்சபை மனித சமுதாயத்திற்கு ஆற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு காரியம். இதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் எட்டாவது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்.
நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன்.
கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த மாபெரும் கொடையை நாம் பெறாமல் நமது தவறுகளை மறைத்து மகிழ்ச்சியை இழந்து நிம்மதியை இழந்து வாழ்வது தேவையா? வாருங்கள், நமது தவறுகளை தந்தையிடம் அறிக்கையிடுவோம். அளவில்லாத மகிழ்ச்சி பெறுவோம் என அழைக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர்.
எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர்.
ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு மன்னிப்பு தேவா, மன்னிப்பு மன்னிப்பு.